அதிகாரம் 4. விசுவாச தொடுதல். நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். மத்தேயு 9:21. இந்த வார்த்தைகளை பேசியது ஒரு ஏழை பெண். 12 வருடங்கள் தன் வாழ்க்கையை பாரமாக்கியிருந்த வியாதியினால் வேதனைப்பட்ட ஒரு பெண். இது தீராத வியாதி என்று அறிவிக்கப்படுவதற்காகவே தன்னுடைய செல்வத்தையெல்லாம் மருத்துவர்களிடமும் பரிகாரங்களுக்காகவும் அவள் செலவிட்டிருந்தாள். ஆனால் மாபெரும் சுகமளிப்பவரை குறித்து கேள்விப்பட்ட போது அவளுடைய நம்பிக்கைகள் உயிரடைந்தன. அவரோடு பேசும் அளவு என்னால் அவர் அருகே வரக்கூடுமானால் நான் சுகமடைவேன் என்று அவள் நினைத்தாள். வந்து தன் மகளை குணமாக்கும்படி தம்மிடம் மன்றாடின யவீரு என்னும் யூத ரபியின் வீட்டிற்கு கிறிஸ்து சென்று கொண்டிருந்தார். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். மார்க் 5:23 என்கிற மனமுடைந்த மன்றாட்டு இளகிய பரிதபிக்கும் கிறிஸ்துவின் இருதயத்தை தொட அவர் உடனடியாக அந்த அதிகாரியோடு அவனுடைய வீட்டிற்கு சென்றார். ஒவ்வொரு பக்கத்திலும் கூட்டத்தார் கிறிஸ்துவை நெருக்கினதால் அவர்கள் மெதுவாகவே முன்னேறினர். திரளானவர்களுக்கு நடுவே தம் வழியை ஏற்படுத்தி கொண்டிருந்த இரட்சகர் துன்பப்பட்ட இந்த பெண் நின்றிருந்த இடத்திற்கு அருகே வந்தார். அவருக்கு அருகாமையில் செல்ல அவள் மீண்டும் மீண்டும் வீணாகவே முயற்சித்திருந்தாள். இப்போது அவளுடைய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அவரிடம் பேசுவதற்கு எந்த வழியையும் அவளால் காண முடியவில்லை. மெதுவாக முன்னகர்ந்து கொண்டிருக்கிற அவரை அவள் தடை செய்ய மாட்டாள். ஆனால் அவருடைய அங்கியை ஒரு முறை தொட்டால் கூட சுகம் வரும் என்று கேள்விப்பட்டிருந்தாள். விடுதலை அடைய தனக்கிருந்த ஒரே சந்தர்ப்பத்தை நழுவு விடும் பயத்தில், நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு முன்னேறினாள். கிறிஸ்து அவளுடைய மனதின் ஒவ்வொரு யோசனையையும் அறிந்து அவள் நின்றிருந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவளுடைய மாபெரும் தேவையை அவர் உணர்ந்து தனது விசுவாசத்தை செயல்படுத்த அவர் அவளுக்கு உதவி கொண்டிருந்தார். அவர் கடந்து சென்றபோது அவள் எட்டி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொடுவதில் வெற்றியடைந்தாள். அந்த நிமிடத்தில் தானே தான் சுகமானதை அவள் அறிந்தாள். அந்த ஒரு தொடுதலில் அவளுடைய வாழ்க்கையின் விசுவாசம் முழுவதும் மையம் கொண்டிருந்து சடுதியாக அவளுடைய வலியும் பலவீனமும் காணாமற் போயிற்று. தொட்டதும் ஒரு மின்சாரம் தன் சரீரத்தின் ஒவ்வொரு இழையிலும் சென்றதை போன்ற ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தாள். பரிபூரண சுகத்தை குறித்த ஒரு உணர்வு அவளுக்கு வந்தது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். வசனம் 29. 12 வருடங்களாக மருத்துவர்கள் செய்திருந்ததை விடவும் ஒரு தொடுதல் வழியாக தனக்கு மிக அதிகம் செய்திருந்த வல்லமையான சுகமளிப்பவருக்கு தன் நன்றியை தெரிவிக்க நன்றியுள்ள இந்த பெண்மணி விரும்பினாள். ஆனால் அவளுக்கு தைரியமில்லை. நன்றியான இருதயத்தோடு அந்த கூட்டத்திலிருந்து பின் செல்ல முயற்சித்தாள். சடுதியாக இயேசு நின்று சுற்றிலும் பார்த்து, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பேதுரு ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தவனாக, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? லூக்கா 8:45 என்றான். என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு. வசனம் 46 என்று இயேசு கூறினார். கூட்டத்தினரின் கவனமற்ற தொடுதலிலிருந்து விசுவாச தொடுதலை அவரால் வேறுபடுத்தி பார்க்க முடியும். யாரோ ஒருவர் ஆழமான நோக்கத்தோடு அவரை தொட்டு பதில் பெற்றிருக்கிறார். தாம் அறிந்து கொள்வதற்காக கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கவில்லை. மக்களுக்கும் சீடருக்கும் அந்த பெண்மணிக்கும் கிறிஸ்து ஒரு பாடம் வைத்திருந்தார். துன்பப்படுகிறவர்களை நம்பிக்கையால் தூண்டிவிட அவர் வாஞ்சித்தார். சுகமளிக்கும் வல்லமையை கொண்டு வந்தது விசுவாசமே என்பதை காண்பிக்க அவர் விரும்பினார். அந்த பெண்ணின் நம்பிக்கை ஒரு குறிப்பில்லாமல் போய்விடக்கூடாது. அவளுடைய நன்றியறிதலான அறிக்கையினால் தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அவளுடைய விசுவாச செயலை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். பாதி ஆசீர்வாதங்களோடு மாத்திரம் பிரிந்து செல்ல அவர் அவளை விட மாட்டார். அவளுடைய வேதனையை பற்றின தமது அறிவை குறித்தோ அல்லது தமது இரக்கமுள்ள அன்பையும் தம்மிடம் வரும் அனைவரையும் முற்றிலுமாக ரட்சிக்கும் தமது வல்லமையின் மேல் அவளுக்கு இருக்கிற விசுவாசத்தை தாம் அங்கீகரித்ததையும் குறித்தோ அவள் அறியாமையில் இருக்கக்கூடாது. கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து தம்மை தொட்டவரை தாம் அறிய விரும்புவதை அழுத்தமாக கூறினார். மறைப்பது வீண் என்று அறிந்த அவள் நடுக்கத்தோடு முன் வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். தான் அவருடைய அங்கியை தொட்டதற்கான காரணத்தையும் உடனடியாக தான் சுகமடைந்ததையும் நன்றியறிதலான கண்ணீரோடு அனைவர் முன்பும் அவரிடம் கூறினாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட தன் செயல் துணிகரமானதோ என்று அவள் பயந்தாள். ஆனால் கிறிஸ்துவின் உதடுகளிலிருந்து எந்த கடிந்து கொள்ளுதலும் வரவில்லை. அவளை அங்கீகரித்ததை குறித்து அவர் பேசினார். மனித ஆபத்துகளை குறித்து பரிதபிக்கிற அன்பின் இருதயத்திலிருந்து அவைகள் வந்தன. மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. வசனம் 48 என்று மென்மையாக கூறினார். இந்த வார்த்தைகள் அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தன! காயப்படுத்திவிட்டோம் என்கிற எந்த ஒரு பயமும் அவளுடைய மகிழ்ச்சியை இனி கசப்பாக்காது. இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்த ஆர்வமான அந்த கூட்டத்தினருக்கு எந்த முக்கிய வல்லமையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு அவரை தொட்ட துன்பத்தில் இருந்த பெண் சுகம் பெற்றாள். அவ்விதமே ஆவிக்குரிய காரியங்களிலும் கவனமற்ற தொடர்பு விசுவாச தொடுதலிலிருந்து மிகவும் வேறுபட்டது. கிறிஸ்துவை உலகத்தின் இரட்சகர் என்று நம்புவது ஆத்மாவிற்கு ஒருபோதும் ஆரோக்கியத்தை கொண்டு வராது. இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் சுவிசேஷத்தின் சத்தியத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுவதல்ல, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவதே மெய்யான விசுவாசம். அவரை விசுவாசிக்கிற நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். யோவான் 3:16. அவருடைய வார்த்தைக்கு இசைவாக நான் கிறிஸ்துவிடம் வரும்போது அவருடைய இரட்சிக்கும் கிருபையை பெற்றுக்கொள்கிறேன் என்று நம்ப வேண்டும். இப்போது வாழும் வாழ்க்கையில் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே கலாத்தியர் 2:20 நான் பிழைத்திருக்க வேண்டும். அநேகர் விசுவாசத்தை ஒரு கருத்தாக வைத்திருக்கிறார்கள். இரட்சிக்கும் விசுவாசம் என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள் தேவனோடு தங்களை இணைத்து கொள்ளும் பரிவர்த்தனை. உற்சாகமாக வளருவதும் நம்பிக்கையில் உறுதிப்படுவதுமே உயிருள்ள விசுவாசம். இவைகளால் கிறிஸ்துவின் கிருபையை கொண்டு ஆத்மா வெற்றி கொள்ளும் வல்லமையாக மாறுகிறது. வெற்றி கொள்வதில் விசுவாசம் மரணத்தை விட மிகவும் வல்லமையானது. வல்லமையுள்ள சுகமளிப்பவர் மேல் தன் கண்களை வைக்கும்படி நோயாளி நடத்தப்படக்கூடுமானால் நாம் அதிசயமான விளைவுகளை காண்போம். அது சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் ஜீவனை கொண்டு வரும். தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களுக்காக ஊழியம் செய்யும்போது அவர்கள் விரைந்து கொண்டிருக்கிற விரக்தியையும் அழிவையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அவைகளை விட்டு அப்புறமாக இயேசுவிடமாக அவர்கள் கண்களை திருப்புங்கள். பரலோக காரியங்களின் மகிமைகள் மேல் அவைகளை வையுங்கள். உதவியற்று நம்பிக்கையே இல்லாதிருப்பவர்கள் முன் வைக்கும்போது மரணத்தின் அனைத்து பயங்களும் செய்வதை காட்டிலும் சரீரத்தையும் ஆத்மாவையும் காப்பாற்ற இது அதிகம் செய்யும். தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். ஒரு நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் நோயுற்றிருந்தான். ரோமருக்கிடையே வேலைக்காரர்கள் அடிமைகளாயிருந்து சந்தை வெளிகளில் விற்கப்பட்டு வாங்கப்பட்டு பல வேலைகளில் தவறாகவும் மிருகத்தனமாகவும் நடத்தப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த நூற்றுக்கதிபதி தனது வேலைக்காரனோடு மென்மையாக இணைக்கப்பட்டிருந்து அவன் மீண்டு வருவதை மிகவும் விரும்பியிருந்தான். இயேசுவால் அவனை குணப்படுத்த முடியும் என்று அவன் நம்பினான். அவன் இரட்சகரை பார்த்ததில்லை, ஆனாலும் கேள்விப்பட்டிருந்த அறிக்கைகள் அவன் விசுவாசத்தை தூண்டின. யூதனின் சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மார்க்கம் தன்னுடையதை காட்டிலும் உன்னதமானது என்று இந்த ரோமன் நம்பியிருந்தான். வெற்றி கொள்ளப்பட்டோரை வெற்றி கொண்டவரிடமிருந்து பிரித்த பாரபட்சமும் வெறுப்புமான தேசத்தின் தடைகளை இவன் ஏற்கனவே உடைத்திருந்தான். தேவனுடைய ஊழியத்திற்கு மரியாதையை காண்பித்திருந்து அவரை தொழுது கொண்ட யூதருக்கு தயவும் பாராட்டியிருந்தான். அவன் தனக்கு அறிவிக்கப்பட்டிருந்த விதமாகவே கிறிஸ்துவின் போதனைகள் ஆத்துமாவின் தேவையை சந்திக்கிறதை கண்டான். அவனிடமிருந்த ஆவிக்குரிய அத்தனையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு மறுமொழி கொடுத்தது. ஆனால் இயேசுவை அணுக தான் தகுதியற்றவன் என்று தனக்குள் நினைத்து தன்னுடைய வேலைக்காரனின் ஆரோக்கியத்திற்காக விண்ணப்பிக்கும்படி யூத மூப்பரிடம் அவன் மன்றாடினான். மூப்பர்கள், நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். லூக்கா 7:4-5 என்று நிர்பந்தித்து அந்த நிகழ்ச்சியை இயேசுவிடம் வைத்தனர். ஆனால் நூற்றுக்கதிபதியின் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வசனம் 6 என்ற ஒரு செய்தியை அந்த அதிகாரியிடமிருந்து இயேசு பெறுகிறார். இரட்சகர் இன்னமும் தமது வழியில் தொடர, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான். வசனம் 7, மத்தேயு 8:8-9 என்று தனது செய்தியை முடிக்கும்படி நூற்றுக்கதிபதிதானும் இயேசுவிடம் வந்தான். நான் ரோம வல்லமையின் பிரதிநிதியாக இருக்கிறேன். என் சேவகர்கள் என்னுடைய அதிகாரத்தை உயர்ந்த அதிகாரமாக உணர்கிறார்கள். நீர் நித்திய தேவனுடைய வல்லமையின் பிரதிநிதியாக இருக்கிறீர். சிருஷ்டிகள் அனைத்தும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த வியாதி நீங்கும்படி நீர் கட்டளையிட்டால் அது உமக்கு கீழ்ப்படியும். எனவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான் என்றான். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயு 8:13. நூற்றுக்கதிபதி தங்களுடைய ஜனத்தை நேசித்ததால் யூத மூப்பர்கள் அவனை குறித்து கிறிஸ்துவிடம் புகழ்ந்தனர். அவன் தங்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினதால் அவனை தகுதியானவன் என்றனர். ஆனால் நூற்றுக்கதிபதியோ, நான் பாத்திரன் அல்ல என்றான். என்றபோதும் இயேசுவிடம் உதவி கேட்க அவன் பயப்படவில்லை. தன்னுடைய சொந்த நற்குணத்தை நம்பாமல் இரட்சகரின் இரக்கத்தை அவன் நம்பினான். அவனுடைய மாபெரும் தேவை ஒன்றே அவனுடைய வாதமாயிருந்தது. இதே விதமாக ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவிடம் வரலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை இரட்சித்தார். தீத்து 3:5. நான் பாவியாகையால் தேவ ஆசீர்வாதத்தை பெறும் நம்பிக்கை எனக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா? பாவிகளை இரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நினையுங்கள். தேவனிடம் பரிந்துரைக்கும்படி நம்மிடம் எதுவும் இல்லை. அவருடைய இரட்சிக்கும் வல்லமையை அவசியமாக்குகிற முற்றும் உதவியற்ற நம் நிலையே எப்போதும் மன்றாட நமக்கு இருக்கும் தகுதி. சுயத்தை சார்ந்திருப்பதை முற்றுமாக விடுத்து கல்வாரியின் சிலுவையை நோக்கி பார்த்து, என் கைகளில் எந்த காணிக்கையும் இல்லை, உம்முடைய சிலுவையை மாத்திரம் சார்ந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. பரலோகத்தோடு நம்மை இணைத்து அந்தகாரத்தின் வல்லமைகளை சமாளிக்கும் பலத்தை கொண்டு வருவது விசுவாசமே. எவ்வளவு பலமுள்ளதாயிருப்பினும் ஒவ்வொரு சோதனையையும் எதிர்த்து ஒவ்வொரு தீய குணத்தையும் கீழ்ப்படுத்த தேவையானவற்றை கிறிஸ்துவில் தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அநேகர் தங்களிடம் விசுவாச குறைவு இருப்பதாக உணர்வதால் கிறிஸ்துவை விட்டு அப்புறம் நிற்கின்றனர். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் உதவியற்ற தகுதியின்மையில் இரக்கமுள்ள இரட்சகரின் கிருபைக்கு தங்களை கொடுக்கட்டும். சுயத்தை அல்ல, கிறிஸ்துவையே பாருங்கள். மனிதருக்கு நடுவே நடந்தபோது வியாதியஸ்திரை குணப்படுத்தி பிசாசுகளை துரத்தினவர் இன்றும் அதே வல்லமையுள்ள மீட்பராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 என்கிற அவருடைய வாக்கு தத்துவத்தை ஜீவ விருட்சத்தின் இலைகள் என்று எருக பற்றி கொள்ளுங்கள். அவர் வாக்களித்திருப்பதால் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவரிடம் வரும்போது அவரை நம்புங்கள். இதை நீங்கள் செய்யும்போது ஒருபோதும் அழிந்து போவதில்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:31-32. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். வசனம் 38:39. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். கிழக்கிலே அறியப்பட்டிருந்த அனைத்து வியாதிகளிலும் குஷ்டரோகம் மிகவும் அதிகமாக பயப்படத்தக்க ஒன்றாக இருந்தது. குணப்படுத்த முடியாத நிலையும் தொத்தும் அதன் தன்மையும் ஆட்கொள்ளுகிறவர்கள் மேல் பயங்கரமான அதன் விளைவுகளும் மிக பலமுள்ளவர்களையும் பயத்தினால் நிரப்பியது. பாவத்திற்கான நியாய தீர்ப்பென்று யூதருக்கு மத்தியிலே அது கருதப்பட்டு அடி மற்றும் தேவனுடைய விரல் என்று அழைக்கப்பட்டது. ஆழமான வேர் கொண்டதும் முற்றிலும் அழிக்க முடியாததும் மரணத்திற்கு ஏதுவானதுமான அது பாவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. சடங்கு பிரமாணத்தின்படி குஷ்டரோகி தீட்டுள்ளவன் என்று அறிவிக்கப்பட்டான். அவன் தொட்டதெல்லாம் தீட்டாயிற்று. அவனுடைய சுவாசத்தினால் காற்று மாசடைந்தது. ஏற்கனவே மரித்த ஒருவனைப் போல மனிதர் குடியிருக்கும் இடங்களுக்கு வெளியே அவன் அடைக்கப்பட்டான். இந்த வியாதி இருக்கிறதென்று சந்தேகப்படும் ஒருவன் தன்னை சோதித்து தன்னுடைய நிலையை தீர்மானிக்கிற ஆசாரியனிடம் தன்னை காண்பிக்க வேண்டும். குஷ்டரோகி என்று அவன் அறிவிக்கப்படுவானாயின் தன்னுடைய குடும்பத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டு இஸ்ரவேலின் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதே விதமாக பாதிக்கப்பட்ட மற்றவரோடு இருக்கும்படி தீர்க்கப்படுவான். ராஜாக்களும் அதிகாரிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. இந்த பயங்கரமான வியாதியால் பாதிக்கப்பட்ட அரசனும் தன் செங்கோலை வைத்துவிட்டு சமுதாயத்திலிருந்து ஓட வேண்டும். குஷ்டரோகி தனது நண்பர்களிடமிருந்தும் இனத்தாரிடமிருந்தும் வெளியேறி தனது வேதனையின் சாபத்தை சுமக்க வேண்டும். தனது சொந்த பேரழிவை அறிவித்து தனது வஸ்திரத்தை கிழித்து தொற்றிக்கொள்ளும் தன் அருகிலிருந்து ஓடிவிடும்படி அனைவரையும் எச்சரிக்கவும் அவன் நெருக்கப்பட்டான். வருத்தம் தோய்ந்த குரலில் தனியாக வெளியேற்றப்பட்டவனிடமிருந்து வருகிற தீட்டு தீட்டு என்னும் கதறல் பயத்தோடும் அருவறுப்போடும் கேட்கப்பட்ட அடையாளமாக இருந்தது. கிறிஸ்த ஊழியம் செய்த பகுதிகளில் இவ்விதம் வேதனைப்பட்டவர்கள் அநேகர் இருந்தனர். அவருடைய ஊழியத்தின் செய்தி அவர்களை சென்றடைய அதில் ஒருவனுடைய இருதயத்தில் நம்பிக்கை துளிர்த்தது. அவன் இயேசுவிடம் போகக்கூடுமானால் சுகமடையக்கூடும். ஆனால் எவ்விதம் அவன் இயேசுவை கண்டுபிடிப்பான்? நித்திய தனிமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அவன் சுகமளிப்பவர் முன் தன்னை எவ்விதம் காண்பிக்க முடியும்? கிறிஸ்து அவனை குணப்படுத்துவாரா? அல்லது குணப்படுத்தாது பரிசேயரையும் வைத்தியரையும் போல அவன் மீது சாபத்தை கூறி மனிதரை பயமுறுத்துவதிலிருந்து ஓடிவிடும்படி அவனை எச்சரிப்பாரா? இயேசுவை குறித்து தனக்கு சொல்லப்பட்டிருந்த அனைத்தையும் அவன் நினைத்தான். அவருடைய உதவியை தேடின ஒருவரும் திருப்பி அனுப்பப்படவில்லை. இந்த நிர்பாக்கியமான மனிதன் இரட்சகரை கண்டுபிடிக்க தீர்மானித்தான். பட்டணத்திலிருந்து வெளியே அடைக்கப்பட்டிருந்த போதும் மலைச்சாலைகளின் அருகே இருந்த தன்னுடைய பாதிக்கு அருகாமையில் அவர் நடந்து செல்லக்கூடும். அல்லது நகரத்தை விட்டு வெளியே அவர் போதிக்கும் போது அவரை கண்டுகொள்ளக்கூடும். அதில் இருக்கும் கஷ்டங்கள் அதிகம்தான். ஆனாலும் இது மாத்திரமே அவனுடைய ஒரே நம்பிக்கை. வெகு தூரத்தில் நின்றவனாக இரட்சகரின் உதடுகளிலிருந்த சில வார்த்தைகளை இந்த குஷ்டரோகி பிடிக்கிறான். அவர் தமது கரங்களை நோயாளிகள் மீது வைப்பதை அவன் காண்கிறான். முடவனும் குருடனும் பக்கவாதமுள்ளவனும் இன்னும் பல்வேறு பிணிகளில் செத்து கொண்டிருந்தவர்களும் ஆரோக்கியத்தோடு எழுந்து நின்று விடுதலைக்காக தேவனை துதிக்கிறார்கள். அவனுடைய விசுவாசம் பலப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தை நெருங்கினவனாக அருகே இன்னும் அருகே சென்றான். தன்மேல் வைக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளும் மக்களின் பாதுகாப்பும் தன்னை மனிதர்கள் எவ்விதம் பயத்தோடு பார்த்தார்கள் என்ற பயமும் எல்லாம் மறக்கப்பட்டது. சுகமளிக்கும் ஆசீர்வாதமான நம்பிக்கையை மாத்திரம் அவன் நினைக்கிறான். அவன் அருவறுப்பான தோற்றத்தில் இருந்தான். அந்த வியாதி பயப்படும் விதமாக அவனை தாக்கி இருக்க அழிந்து கொண்டிருந்த அவனுடைய சரீரம் பார்ப்பதற்கு பயங்கரமாய் இருந்தது. அவனை பார்த்ததும் மக்கள் பின்னோக்கி நகர்ந்தனர். அவன் தொடுதலிலிருந்து தப்பிக்கும் பயத்தில் கூட்டத்தார் ஒருவர் மேல் ஒருவர் நெருக்கினர். இயேசுவை நெருங்குவதிலிருந்து அவனை தடுக்க சிலர் முயற்சிக்க அது வீணாகவே இருந்தது. அவன் அவர்களை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அருவறுப்பை பற்றின அவர்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அவனை எட்டவில்லை. தேவகுமாரனை மாத்திரம் அவன் காண்கிறான். மரித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜீவனை அளிக்கிற அவருடைய குரலை மாத்திரம் அவன் கேட்கிறான். இயேசுவை நெருங்கினவனாக, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அழுகையோடு அவர் பாதத்தில் விழுகிறான். இயேசு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, மத்தேயு 8:2-3 என்று கூறி தமது கையை நீட்டி அவனை தொடுகிறார். உடனடியாக குஷ்டரோகியின் மேல் ஒரு மாற்றம் வருகிறது. அவனுடைய இரத்தம் ஆரோக்கியமுள்ளதும், அவனுடைய நரம்புகள் உணர்வுள்ளதும், அவனுடைய தசைகள் உறுதியுள்ளவைகளுமாக மாறுகின்றன. குஷ்டரோகத்தின் அசாதாரண வெண்மையும் செதிலான தோலும் மறைந்து போகிறது. அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறது. இந்த குஷ்டரோகி சுகமடைந்ததை குறித்த உண்மைகளை ஆசாரியர்கள் அறிவார்களெனில் கிறிஸ்துவின் மேலிருந்த வெறுப்பு உண்மையற்ற அறிக்கையை கொடுக்கவே அவர்களை நடத்தும். பாரபட்சமில்லாத தீர்ப்பை பெற வேண்டும் என்று இயேசு விரும்பினார். எனவே இந்த அற்புதத்தை குறித்த எந்த வதந்தியும் பரவுவதற்கு முன் ஒருவரிடமும் சொல்லாது காணிக்கையோடு தாமதமின்றி ஆலயத்திற்கு செல்லும்படி அவர் அவனிடம் கூறினார். ஆசாரியர்கள் அப்படிப்பட்ட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக காணிக்கை கொடுப்பவனை சோதித்து முழுமையான சுகம் பெற்றதை குறித்து சான்று கொடுக்க வேண்டும். இந்த சோதனை செய்யப்பட்டது. வெளியேறும்படியாக குஷ்டரோகியை ஆக்கினைக்குட்படுத்தியிருந்த ஆசாரியர்கள் அவன் சுகமடைந்ததற்கு சான்று பகிர்ந்திருந்தனர். சுகமடைந்திருந்த மனிதன் தன் வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் மீண்டும் கொண்டு வரப்பட்டான். தனக்கு கிடைத்த ஆரோக்கியத்தை மிகவும் விலையேறு பெற்றது என்று அவன் உணர்ந்தான். தனது வாலிபத்தின் பெலத்திலும் தனது குடும்பத்திற்கு திரும்ப கொண்டு வரப்பட்டதிலும் களி கூர்ந்தான். கிறிஸ்துவின் எச்சரிப்புகளை மீறி தன் சுகத்தை குறித்த உண்மைகளை மறைக்க இயலாதவனாக தன்னை முழுமையாக்கின ஒருவரின் வல்லமையை அறிவிக்க மகிழ்ச்சியோடு சென்றான். இந்த மனிதன் இயேசுவிடம் வந்தபோது முழுவதும் குஷ்டரோகியாக இருந்தான். அதன் சாவுக்கேதுவான விஷம் அவன் சரீரம் முழுவதையும் ஊடுருவி இருந்தது. குஷ்டரோகியை தொடுகிறவன் தானும் தீட்டுப்படுவான் என்று அவனை தொடுவதிலிருந்து தங்கள் எஜமானை தடுக்க சீடர்கள் முயன்றிருந்தனர். ஆனால் தமது கரத்தை குஷ்டரோகியின் மேல் வைத்ததில் கிறிஸ்து தீட்டுப்படவில்லை. குஷ்டரோகம் சுத்தமாயிற்று. இவ்விதமே ஆழமாக வேர்கொண்ட சாவுக்கேதுவான மனித வல்லமையினால் குணப்படுத்த சாத்தியமில்லாத பாவம் என்கிற குஷ்டமும், தலையெல்லாம் வியாதியும், இருதயமெல்லாம் பலட்சயமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. ஏசாயா 1:5-6. ஆனாலும் மனுக்குலத்தோடு சஞ்சரிக்க வந்ததில் இயேசு எந்த மாசும் அடையவில்லை. அவருடைய சமூகம் பாவிக்கு சுகமளிக்கும் வல்லமையாக இருந்தது. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்று விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் விழும் எவரும் எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்கிற பதிலை கேட்பார்கள். சுகமளிக்கும் சில சம்பவங்களில் கேட்ட ஆசீர்வாதத்தை இயேசு உடனடியாக அளிக்கவில்லை. ஆனால் குஷ்டத்தை குறித்த இந்த சம்பவத்தில் மன்றாட்டு கொடுக்கப்பட்ட உடனேயே அது அளிக்கப்பட்டது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நமது ஜெபத்திற்கான பதில் தாமதப்படலாம், அல்லது கேட்பதை விடுத்து வேறு எதையாகிலும் தேவன் நமக்கு கொடுக்கலாம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபிக்கும் போது அப்படியல்ல. பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து தமது பிள்ளைகளாக நம்மை மாற்றி பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை தகுதிப்படுத்துவது அவருடைய சித்தம். கிறிஸ்து இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:14-15. துயரப்பட்டு மனபாரத்தில் இருப்போரையும் நம்பிக்கை இழந்தோரையும் ஆத்மாவின் ஏக்கத்தை பூமியின் மகிழ்ச்சிகளினால் அமைதிப்படுத்த முயலுகிற அனைவரையும் பார்த்து தம்மில் இளைப்பாறுதலை கண்டடையும்படி இயேசு அழைக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உழைப்பினால் பாரமடைந்த மக்களிடம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29 என்று இயேசு மென்மையோடு கூறினார். இந்த வார்த்தைகளினால் கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனிடமும் பேசுகிறார். அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ அனைவரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள். கிறிஸ்து மாத்திரமே அப்புறப்படுத்தக்கூடிய பாரங்களினால் அனைவரும் பாரமடைந்திருக்கிறார்கள். நாம் சுமந்து கொண்டிருக்கிற மிகவும் பழுவான பாரம் பாவத்தின் பாரமே. இந்த பாரத்தை சுமக்கும்படி விட்டுவிடப்பட்டிருப்போமானால் அது நம்மை நசுக்கி இருந்திருக்கும். பாவமில்லாத ஒருவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53:6. நம்முடைய குற்ற பாரங்களை அவர் சுமந்தார். சோர்ந்து போன தோள்களில் இருக்கும் நம்முடைய பாரங்களை அவர் எடுத்துக்கொள்வார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். கவலையும் துன்பமுமான பாரங்களையும் அவர் சுமப்பார். அவர் நம்மை தமது இருதயத்தின் மேல் சுமக்கிறபடியால் நம் கவலைகளையெல்லாம் தம்மேல் வைத்துவிடும்படி நம்மை அழைக்கிறார். நமது இனத்தின் மூத்த சகோதரர் நித்திய சிங்காசனத்தின் அருகே இருக்கிறார். இரட்சகர் என்று தம்மிடத்தில் திரும்பும் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் பார்க்கிறார். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 4:15. எனவே மனுஷேகத்தின் பலவீனங்களையும் நமது தேவைகளையும் நம் சோதனைகளுக்கான பலம் எங்கே இருக்கிறது என்பதையும் அறிவார். நடுங்கிக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, அவர் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். நீ சோதிக்கப்படுகிறாயா? அவர் விடுவிப்பார். நீ பலவீனமாயிருக்கிறாயா? அவர் பலப்படுத்துவார். நீ அறியாமையில் இருக்கிறாயா? அவர் அறிவூட்டுவார். காயப்பட்டிருக்கிறாயா? அவர் குணப்படுத்துவார். ஆண்டவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணுகிறார் என்றாலும் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:4-3. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் போராட்டங்களும் என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் முன் அவைகளை வையுங்கள். நிலைத்து நிற்கும்படியாக உங்கள் ஆவிகள் இடைக்கட்டப்படும். சங்கடங்களிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்கான பாதை உங்களுக்கு திறக்கும். உங்களை எவ்விதம் பலவீனமும் உதவியற்றவர்களுமாக அறிந்திருக்கிறீர்களோ அவருடைய பலத்தினால் அவ்வளவு பலமடைவீர்கள். உங்கள் கவலைகள் எவ்வளவு பாரமாயிருக்கிறதோ பாரம் சுமப்பவரிடம் வைப்பதினால் உங்கள் இளைப்பாறுதல் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். சூழ்நிலைகள் நண்பர்களை பிரிக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அகன்ற சமுத்திரத்தின் ஓய்வில்லாத தண்ணீர்கள் புரளலாம். ஆனால் எந்த சூழ்நிலையும் எந்த தூரமும் இரட்சகரிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. நாம் எங்கே இருந்தாலும் அவர் நமக்கு ஆதரவு கொடுத்து நம்மை பராமரித்து உயர்த்து மகிழ்விக்கும்படி நமது வலது பக்கத்திலே இருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் மேல் கிறிஸ்துவின் அன்பு ஒரு தாய்க்கு தன் குழந்தையின் மேலிருக்கும் அன்பை காட்டிலும் பெரியது. அவரது அன்பின் மேல் சார்ந்து அவர் தமது ஜீவனை எனக்காக கொடுத்ததினால் அவரை நம்புவேன் என்று கூறுவது நமது சிலாக்கியம். மனித அன்பு மாறலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. உதவிக்காக அவரிடம் அழும்போது நம்மை காக்கும்படி அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:10. ஆமீன்.